இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு சியோன் மலைக்கு வருகிறவர்கள் யார் என்கிற காரியத்தை நாம் சிந்திப்போம். சங்கீதம் 48 1-2 வார்த்தையில் வாசிப்போம். சங்கீதம் 48:1-2 கர்த்தர் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிறார், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். சியோன் பர்வதத்தில் இருந்தாதான் அவரை துதிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும். இப்போ சமரியா மலையிலிருந்து அல்லது புறஜாதிகளுடைய பட்டணத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியாது. தேவன் இருக்கிற சிங்காசனம் இருக்கிற இடத்திற்கு போய் அங்கே திரளாக கூடியிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் எல்லாரும் துதிக்கும் போது அந்த கூட்டத்தை கூட சேர்ந்து நாம் துதிக்கும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் தேவன் எவ்வளவு மகிமையுள்ளவர், எத்தனை திரளான ஜனங்கள் துதித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நாம் தனியாக எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்துட்டு தேவனை துதிச்சுட்டு இருந்தோம்னா தேவன் துதிக்கிறதுல பெரியவர் அல்லது மகிமைப்படுவது தேவன் மிகவும் கனமுள்ளவர் அப்படிங்கிற காரியம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஜனங்கள் கூட சேர்ந்து சியோன் பர்வதத்திலே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்கிறேன், சியோன் பர்வதம் தேவனுடைய பிரமாணத்தில் நிலைத்திருக்கிற ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற ஜனங்களோடு சேர்ந்து துதிக்கும்போது தான் அப்போ தான் ஆவியோடும் உண்மையோடும் ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் நாம் தேவனுக்கு துதி செலுத்த முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா வடக்கில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமாக இருக்குது. அப்படின்னா சரியாக கட்டி உருவாக்கப்பட்ட ஒரு நகரம், நல்ல திட்டமிடப்பட்ட ஒரு நகரம். ஜனங்களுக்கும் சரி, தேவதூதர்களுக்கும் சரி, இசை கலைஞர்களுக்கும் சரி, தேவனுடைய பிரமாணத்தை நேசிக்கிறவர்களுக்கும் சரி, அப்படின்னா இசை இணைப்பாக கட்டப்பட்டது. அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்குது, அந்த பிரமாணம் மீறவங்களுக்கு தண்டனை இருக்குது, அந்த பிரமாணத்தை கை கொள்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய சமூகத்தில் வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனை விட்டு விலகி போகிறவர்களுக்கு சாபங்கள் இருக்கிறது. இப்படி இசை இணைப்பாக அது ஒரு கூட்டமைப்பாக நல்ல ஒரு பிரமாணத்தோடு கட்டமைப்போடு உருவாக்கப்பட்ட இடம் இந்த சியோன் பர்வதம். பார்த்தீங்கன்னா பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது, அது சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. எப்படி சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் வடக்கு திசையை நோக்கி தான் எல்லா காரியங்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கப்பலானாலும் சரி, வடக்கு திசை தெரிஞ்சாதான் அவன் பயணம் சரியாக இருக்கும். ஆகாயமானமானாலும் சரி, வடக்கு திசை தெரிஞ்சாதான் அவன் போய் சேர்ற ஊர் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற மின்சார சாதனங்களானாலும் சரி, மோட்டார்களானாலும் சரி, செல்பேசி ஆனாலும் சரி, எந்த ஒரு விஞ்ஞான கருவிகளானாலும் சரி, எல்லாம் வடக்கு திசையினுடைய அந்த காந்த விசையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது. அந்த வடக்கு திசையினுடைய அலைகள் கொஞ்சம் மாறி போச்சுன்னா எல்லாம் ஒன்று மேலே ஒன்று முட்டி தாறுமாறப்போயிடும். அப்போ எல்லாத்திற்கும் தேவன் வடக்கு திசையை ஒரு மையமாக வைத்திருக்கிறார். எல்லாமே தேவனை நோக்கி தான் சுற்றி கொண்டு இருக்கிறது. மனிதனும் அப்படித்தான். வடக்கு திசையினுடைய காரியங்கள் இல்லாமல் இருந்தால் ஒரு மனுஷன் எல்லாமே தலைகளாக போயிடும். அதனால தான் நம்ம வந்து சாதாரணமாக என்ன வடக்கு திசை தலை வச்சு படுக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, காரணம் என்னன்னா ரொம்ப காந்த சக்தி இழுக்கும். அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்மளுக்குள்ள இருந்துட்டு இருக்குது. அப்போ என்னென்னா எல்லாமே வடக்கு திசையை நோக்கி தான் இயங்கிட்டு இருக்குது. அப்போ தேவனை வடக்குன்னு சொன்னால் நம்ம இங்கிலீஷ்லன்னா ரைட், அப்படின்னா நன்மையை நோக்கி தான் எல்லாமே செயல்பட்டு இருக்குது. சரியான திசையை நோக்கி தான் அது செயல்பட்டு இருக்கிறது. ஏசையா 2:1-4 வாசிப்போம். ஏசையா 2:1-4 ஏசையா 2 அதே வாசிப்போம்.
அமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது பலிகளை நமக்கு போதி அறிவிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளர்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை.
போதும், சோத்ரம். இங்கு எருசலேம் சியோன் என்கிற காரியத்தை நாம் பார்க்கும்போது, கடைசி நாட்களிலே தேவனுடைய ஆலயம் எல்லா பர்வதற்கும் மேலாக உயர்த்தப்படும். அப்போ தேவனுடைய ஆலயத்திற்கு திரளான ஜனங்கள் கடந்து வருவார்கள். அப்போ இங்கே தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருந்து புறப்படும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும். அப்போ எந்த தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய பிரமாணங்கள் இருக்கிறதோ, அல்லது எங்கே தேவனுடைய பிரமாணமும் தேவனுடைய வார்த்தையும் இருக்குதோ, அங்கே தான் ஜனங்கள் திரளாக கூடி வருவார்கள். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பிரமாணம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, ஆனால் எதையோ ஒரு வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு ஊர்க்கதை உலக கதை இப்படி சுற்றி சுற்றி வரும்போது அது வந்து ஜனங்களுக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது. அப்புறம் அது தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தாது. ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை பேசும்போதும் சிந்திக்கும் போதும் தியானிக்கும் போதும், அல்லது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் போதும் தியானிக்கும் போதும் அங்கு சமாதானமும் சந்தோஷம் இருக்கிறது. அப்போ இங்கே தேவனுடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் திரளான ஜனங்கள் ஓடி வருவார்கள். அப்போ புறஜாதிகள் கர்த்தருடைய வேதத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் வரும் பொழுது அவர்கள் செய்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஈட்டிகளை என்னவாக அடிப்பாங்க, இன்னொன்று பட்டயங்களை, பட்டயங்களை மண்வெட்டியாக அடிக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் புறஜாதியாக இருந்து எருசலேமுக்கு வரான்னு சொன்னால் அவங்ககிட்ட பட்டயம் இருக்கும், அதுக்கடுத்து ஈட்டி இருக்கும், இந்த ரெண்டும் வச்சுருப்பான். ஏன்னா புறஜாதின்னு சொன்னாவே யுத்தம் பண்ணுறது தான், என்னை விட யாரும் பேச முடியாது, நான் தான் ரொம்ப திறமசாலி அப்படின்னு ஆவிக்குரிய பட்டயங்கிறது எல்லாரும் ஒவ்வொரு வாய்ஜாலாக்கில் ஒவ்வொரு காரியங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களுக்கு இருபுறமும் கற்குள்ள தேவனுடைய பட்டயம் இருக்கிறது. புறஜாதிக்கு என்ன இருக்குது, அவனுக்கு இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இல்லை, அவனுக்கு ஒருபுறம் கருக்குள்ள பட்டயம் தான் இருக்குது. அடுத்தவனை தான் பேசுவான் வழியே நான் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லுவான். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கொள்கையில் இருக்கிறது, அந்த கொள்கையை மற்றவர்களுக்கு தீவிரமாக போதிக்கக்கூடிய ஒரு ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிக்கோளும் இருக்கிறது. இப்படி எல்லாத்திற்கும் வாய் நாளை பேசக்கூடிய பல திறமைகள் இருக்கிறது. ஈட்டின்னு சொன்னால் தூரத்திலிருந்து வர்றவனை தாக்குறதுக்கு அவங்ககிட்ட ஆயுதங்களை வச்சுருப்பான். அதே மாதிரி தூரத்திலிருந்து வர மனுஷனை தன்னுடைய வார்த்தையினால் தாக்குவதற்காக மிகவும் வல்லமையில்ல வார்த்தைகளை இங்கிருந்து வைத்து பேசுவார்கள். அப்போ தேவனுடைய சமூகத்திற்கு அல்லது தேவனுடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிற சமயத்தில் புறஜாதிகள் முதலாவது செய்கிற காரியம் பட்டயத்தை மண்வெட்டியை அடிக்கிறது. அப்படின்னா அடுத்தவனை குறை சொல்கிறத விட்டு போட்டு மண்வெட்டியாக எப்படி அடிக்கிறது, முதல்ல நம்ம வந்து இதுக்கு ஒரு ஆரம்பம் குறிப்போம், நம்ம முதல்ல சரியாக இருக்கான்னு பார்ப்போம், நம்ம இருதயத்தை இந்த விதை போட்டு நம்ம சுத்தம் பண்ணுவோம் அப்படிங்கிற பழக்கம் வந்து அந்த மாற்றிக்கூடிய தன்மை புறஜாதியிலிருந்து தேவனுடைய பிரமாணத்துக்கு வந்தவங்களுக்கு இருக்கும். அந்த பட்டயத்தை மண்வெட்டியை அடிக்காமல் இருந்தானா எருசலேமுக்கு வருவான், வந்ததில் எங்கிட்ட பட்டயம் இருக்குது நாம் போய் பழச்சிக்கோன்னு சொல்லிட்டு திருப்பி ஓடிடுவான். அப்போது எல்லாருக்கும் இருக்கிற திறமைகளை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம மாற்றி எடுக்கணும். அந்த பழக்கம் இல்லாதனால எருசலேமுக்கு வர்ற மாதிரி வர்றோம், தேவனுடைய பிரமாணத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு வர்ற மாதிரி வர்றான், ஆனால் அந்த பட்டயத்தை மண்வெட்டியை அடிக்காமல் இருக்கிறதுனால எப்படி நான் வாய்ச்சாலாக்கில் நான் பழச்சிக்குவேன், என்கிட்ட கொஞ்சம் திறமைகள் இருக்குது அதை வச்சு நான் எப்படியும் சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் திருப்பி ஓடி போயிடுறாங்க. ஆனால் பட்டயத்தை மண்வெட்டியை அடித்தாச்சுன்னா திருப்பி ஓட முடியாது, ஏன்னா இங்கே குனிஞ்சு தான் வேலை செய்யணும். முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் முன்பாக தாழ்மையாக இருந்து பட்டயம்னா நின்றுட்டு வீசுறது, மண்வெட்டினா நம்ம தாழ்மைப்படுத்தி நம்முடைய குறைகளை முதல்ல சரி பண்ணி நம்ம ஒரு நல்ல விதையை விதைச்சி இதயத்தில் நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறது. அப்போ பட்டயங்கிறத மண்வெட்டியை அடிக்காம ஒரு மனுஷன் தேவனுடைய பிரமாணத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் வந்தானா எந்த நேரத்துலையும் திருப்பி ஓடி போயிடுவான். ஈட்டி அதே மாதிரிதான், தூரத்திலிருந்து வரவனை தாக்குறதுக்கு உண்டான வார்த்தைகளை பிரயோகிக்கிறவர்கள் தங்களை மாத்திக்கொள்ளலைன்னா இந்த மண்வெட்டியில் விதைச்சா பார்த்தீங்களா, விதைச்சி வந்து வளர்ந்து வளர்ந்து வரும்போது அதை அறுக்கணும். ஈட்டி வச்சு அறுக்க முடியுமா? அறுக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு அறுவல் வேணும். ஆமாம், நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய காரியங்களை உண்மையாக இருந்து நம்ம ஒரு நல்ல காரியங்களை மாற்றி நாம் செயல்படும் பொழுது நம்மளுக்குள்ள நல்ல கனிகள் வளரும். அப்போ நல்ல கனிகளை வளர்கிறதுக்கு வளர்ந்து முடிஞ்சோன்னே எப்படி அறுக்கிறது? ஈட்டி வச்சு அறுக்க முடியாது. அப்போ நம்மளுக்குன்னு ஒரு அருவாள் இருந்தால் தான் அந்த அருவாளும் குழிஞ்சு தான் இருக்க முடியும். அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டையும் மாற்றணும். மாற்றினாதான் எருசலேமில் குடியிருக்க முடியும், அல்லது சியோனில் குடியிருக்க முடியும். இல்லாட்டினா இதை வச்சுக்கிட்டு திருப்பி ஓடிட வேண்டியது தான். மீகா 4 1-4 வரை வாசிப்போம். மீகா 4 வரை. இல்லை மல்கியா, இல்லை சாரி, மீகா 4:1-4 வரை.
கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதன் இடத்திற்கு ஓடி வருவார்கள். திரடான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளர்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயன்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று.
போதும், இந்த பட்டயத்தை மண்வெட்டி அடித்து என்ன வச்சுருக்கான்னா, திராட்சை செடி வச்சுருக்கான். திராட்சை செடி வச்சுருக்கிறவன் அந்த செடிக்கிட்டே உட்காந்துக்கிறான், என்னுடைய ஆசீர்வாதம் இது, என்னைய யாரும் தள்ள முடியாது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் பட்டயத்தை மண்வெட்டியை அடித்தாதான் ஒரு திராட்சை செடியை நட முடியும். அந்த திராட்சை செடியில் நல்லா உட்காந்துக்கலாம், அந்த திராட்சை செடியில் வர ஆசீர்வாதத்தை நாம் சாப்பிட்லாம். அதை விட்டு போட்டு நாம் பட்டயத்தை வச்சுட்டு இருந்தால் இங்கே திராட்சை செடி வளரவே வளராது. இங்கே விதை போட்டால் தானே வளர்கிறதுக்கு. அப்போ இங்கே திரளான ஜனங்கள் புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எந்த ஜாதிகளுக்கு வருதோ அவன் தான் மனம் திரும்புவான், இல்லாட்டிலாம் மனம் திரும்ப மாட்டான். அப்புறம் வந்து நாம் இங்கே பார்க்கும்போது நாம் எருசலேமுக்கு போவோம், அங்கே வந்து நம்மளுக்கு வழியை போதிப்பார். யார் தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நடக்கணுங்கிறது ஆண்டவர் சொல்லி தருவாங்க. அதை விட்டு போட்டு எனக்கு இந்த திறமை இருக்குது அந்த திறமை இருக்குதுன்னு சொல்லி போய் தேவனுடைய பிரமாணத்தை வாசிக்காமல் எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்குது. வீடு கட்டுறதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, இடிக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, வேலைக்கு ஆளை வச்சுக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, முதலாளியாக இருக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, ராஜாவாகிறதுக்கு வந்து ஒரு பிரமாணம் இருக்குது, ஒரு அடிமை வீட்டில் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய பிரமாணங்களுக்கு வந்தாதான் அங்கு கர்த்தருடைய வழி என்னங்கிறது அவர் போதிப்பார். அப்புறம் அவருடைய பாதைகள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாதான் நடக்க வேண்டிய வழி எதுங்கிறது தெரியும். அப்போ இங்கே வசனம் சொல்லுது, திரளான ஜனங்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை திரளான ஜனங்கள் வர்றாங்க? பல ஜாதிகள் வருவாங்கன்னு சொல்லியிருக்குது. அப்போ எருசலேமில் குடியிருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் வந்து யூதா கோத்திரத்துக்கும் பெஞ்சமின் கோத்திரத்துக்கும் சொந்தமானது. அங்கே வந்து எருசலேம் தேவாலயம் இருக்கு. அதே மாதிரி எருசலேம் உடைய பட்டணம் யூதா கோத்திரத்துக்கு சொந்தமானது. அப்போ ஒரு கோத்திரத்தினுடைய ஜனங்கள் இருக்காங்க, இந்த கோத்திரத்தை நாடி பல ஜாதிகள் புறப்பட்டு வர்றாங்க. எரேமியா 50:4-8 வரை வாசிப்போம். எரேமியா 50:4-8 வரை.
அவர்களும் மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம். மாறுதல் என்று சியோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் அவர்களை பட்சித்தார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் எவருமே குற்றமில்லை. அவர்கள் நீதி மாசத்திலே கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள் என்றார். பாபிலோனி நடுவிலிருந்து ஓடி பல்வேறு தேசத்தை விட்டு புறப்பட்டு
இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த ஜனங்கள், தேவனுடைய நாமத்தை பல வருடங்களாக அறிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அறிந்த ஜனங்கள் முதலாவது தேவனுடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் கீழ்ப்படுகிறார்கள். இவங்க எங்கிருந்து புறப்பட்டு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் புறப்பட்டு வரும்போது அழுதுட்டு வர்றாங்க. ஏன் அழுகிறாங்கன்னா, காணாமற் போன ஆடுகள். அப்படின்னா இவங்களை வழி நடத்தினவங்க சரியாக வழி நடத்தலை, சிதறடிச்சாங்க, பல துன்பங்களை செஞ்சுருக்காங்க.
என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள்.
அப்போ அவர்கள் மேய்ப்பர்கள் சிதற பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாங்க, ஊழியக்கான இதுதான் நடக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரசங்கத்தை பண்ணுறான். கடைசியில் சரியான ஆகாரம் கிடைக்காம மலைகளில் சிதறப்பண்ணினார்கள். அப்படின்னா எங்கே ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பச்சையான புல்லை தேடி தேடி அலைஞ்சு ஓடுறாங்க. அப்படின்னா ஒரு சபையிலிருந்து பல சபைகளுக்கு தேடி 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 தேவனுடைய ஆகாரத்தை தேடி ஓடுறாங்க, எங்கேயுமே யாரும் கொடுக்கறது இல்லை. இப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எந்த சபையிலையும் நினைக்காதவங்க, அதனால இங்கேயும் நினைக்க மாட்டாங்க, போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, இவங்க பண்ண பிரசங்கம் சரியில்லை, வந்த ஜனங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரதர் எங்கள் சபையில் போனாலும் நினைக்க மாட்டார், அதான் வந்துட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டாரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பிரமாணத்தையும் நாம் கொடுக்கும் பொழுது அது ஆடுகளுக்கு நல்ல ஒரு ஆகாரமாக இருக்கிறது, இந்த ஆடுகள் எங்கேயுமே போகாது. இப்படியாக பல சபைகளை தேடி 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 ஜனங்க போகிறாங்க. மெய்ப்பொருளும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு என்ன ஆதாயத்தை வேணுமோ அதை மட்டும் தேடிட்டு அந்த ஆடுகளை வந்து மோசம் போக்குறார்கள்.
ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து
விட்டார்கள். உண்மையான தேவனுடைய இளைப்பாடுற இடம் எது? தங்களுடைய தொழுவன்னு சொன்னா தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற உண்மையான ஆசீர்வாதம் எது, தேவனுடைய பிரமாணம் எது, கர்த்தருடைய வார்த்தை என்னங்கிறது சொல்லி தெரியாம ஜனங்கள் என்ன பண்றாங்க, இங்க போனா நல்ல சத்தியம் கிடைக்குமா, அந்த சபையில நல்ல சத்தியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல சபைகளுக்கு நடந்து 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 போனாலும் சரி, எங்கேயும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதில்ல, தேவனுடைய பிரமாணத்தின்படி எந்த ஒழுங்குமே அங்கே இல்லை. ஆனால் தாறுமாறாக இருந்து பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, நிறைய திரளான கூட்டம் வரும், ஆனால் கர்த்தருடைய பிரமாணம் இருக்காது, கர்த்தருடைய வார்த்தை இருக்காது. அதை விட்டு போட்டு மற்ற எல்லா காரியமும் அங்கே இருக்கும். அப்படியாக இருந்து ஜனங்கள் தங்களுடைய தொழுவத்தை மறந்தவர்களாக, அப்படின்னா தங்களுடைய உண்மையான இழப்பாடுற இடம் எது, தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்கிறதை அறியாமல் தெரியாமல் அதை தேடி 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 பல இடங்களுக்கு போயிருக்காங்க. ஏழாம் வசனம் வாசிப்போம்.
அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் அவர்களை பட்சித்தார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் எங்கள் மேல் குற்றமில்லை. அவர்கள் நீதியின் வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள் என்றார்கள்.
யாராவது சபையில் ஆத்மாக்கள் வந்து ஓடிட்டாங்கன்னா போதும், அவங்கள பற்றி சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாறு மாறாக பேசிட்டு ஐயோ அது சாபம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த மெய்ப்பெண் வந்து ஆடுகளுக்கு தேவையான ஆகாரம் எது, சத்துள்ள உணவு எது, எப்படி வழி நடத்தணுங்கிறத வழி நடத்தாமல் இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி ஒரு ஊமையான சொல்ல சொல்லிட்டு அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க, அதை ஆண்டவர் வச்சிருக்கிறது அதனால் இங்கேயும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ப்பர்கள் தங்களை தாங்களே வந்து தேர்த்திக்கிட்டு இந்த மாதிரியான காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள். எட்டாம் வசனம்.
நடுவில் இருந்து ஓடி தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போய்விருங்கள்.
இப்போ இந்த ஜனங்களை எங்கிருந்து புறப்பட்டு வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாபிலோன்லேருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வர்றாங்க. அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் வருகிறார்கள். அப்போ பாபிலோன் நடுவில் இருந்து ஓடி, அப்படின்னா மந்தையில் நடக்கும் கடாக்களில் முன்னால் போகிற கடா. இந்த செம்மறியாடெல்லாம் போச்சுன்னீங்களே, இந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளாடு முன்னால் போகும் வழி காமிக்கிறது. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பாபிலோன்லேருந்து ஓடி நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க, அதில் நீங்கள் முன்பந்தியில் நீங்கள் வரணும். பாபிலோன் நடுவில் இருந்து ஓடி அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்கும், யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பாப்பா. எப்படி பாபிலோன் நடுவில் இருந்து ஓடி? அது அதுக்கப்புறம் அது வந்து பொதுவானது. பாபிலோன் என்ன அர்த்தம்? இல்லை அது இல்லை. வாசைகள் தாறுமாறாக பாபேல் கோபுரம், அதான் வந்து பாசைகள் பிரிஞ்சது. பாபிலோன் மாநகரனா என்ன இப்போ அதான் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ எப்படி பாபிலோன்ல இந்த ஆடுகள்லாம் சிதறடிக்கப்பட்ட ஆடுகள்லாம் பாபிலோனில் இருக்குது, இப்போ பாபிலோன்லேருந்து சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் எல்லாம் எருசலேமுக்கு வருது, அப்போ எந்த மாதிரி தேசத்துலேருந்து அங்கே புறப்பட்டு வர்றாங்க? என்னது அது தேசம் எது? அதான் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை எப்படி கொண்டு வரலாம்? யூதேவில் பாபிலோன் இல்லை. அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்தையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் தாறுமாறாக பண்ணி இருக்கிறத புரியாமல் பண்ணி மனுஷனை கொலை போடுற தேசம் எந்த தேசம் அது? அதான் இப்போ தான் வருது. கிறிஸ்தவ சமுதாயம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா பாபிலோன் மாநகரம், பாபிலோன் மாநகரம்னா பாசைகளை கொலை போடுறது, உண்மையான சத்தியத்தை இப்படி போட்டு அப்படி குழப்பறது, அப்படி போட்டு இப்படி குழப்பறது, எங்கேயும் எவனும் வழியே கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய வழியும் கர்த்தருடைய சித்தத்தை அறியணும்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்தானா, அவனை முதல்ல எனக்கு நீ கொடுக்க வேண்டியது கூட ஆசாரிய நான் நீ பலி செலுத்தும் முதல்ல உன் வழியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி காசை பிடுங்கிறதுலையே குடியாக இருப்பான். தேவனுடைய வார்த்தையை போதிக்க மாட்டான், வழியை போதிக்க
மாட்டான்.
ஆமாம், தாறுமாறாயிட்டு இருக்குது இன்றைக்கி எல்லாம் பாசைகள், தேவனுடைய விசுவாசத்தில் எல்லாமே தாறுமாறாக போயிட்டுருக்குது. இந்த சபை கேட்டால் அவங்க விற்கிறாங்க காரணமாக, அந்த சபை கேட்டால் இவங்க விற்கிறாங்க காரணமாக, மாற்றி மாற்றி என்னால் நீ கேட்டால் உன்னால் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு ஆளுக்காள் மற்றவங்கள விற்கிறகாரன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, போகவிட மாட்டாங்க. அதுதான் வந்து பாபிலோன் அப்படின்னா விசுவாசத்தை தாறுமாறாக்கிற தேசம். அந்த தேசத்திலிருந்து எப்படி வரணும்? முன் நடக்கிற கடாக்களை போல ஆளுக்கு முந்தி புறப்பட்டு நம்ம வரணும். சகரியா 8 சகரியா 8:20-23 வரை. முதல்ல காணாமல் போன ஆடுகள் எருசலேமுக்கு வந்துருச்சு, 10 இன்னும் திரளான ஜனங்கள் வருவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படின்னா ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் மறு பட்டணத்துக்கு போய், அப்படின்னா இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் அந்த சபைக்கு போய் என்ன சொல்லுவாங்க, எப்பா நல்ல தேவனுடைய வார்த்தை இருக்குது, பிரமாணம் இருக்குது, நாம் முதல்ல வாசிப்போம், பைபிளை வாசிப்போம், நாம் சிந்திப்போம், தியானிப்போம்னு உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாரும் செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் வாசிப்போம்,
அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதருடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை கற்றுக்கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்கள்.
போதும், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் எங்களோட இருக்கிறான்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பைபிள் அப்படி வார்த்தையும் இருக்குது. ஆமா, இம்மானுவேல்னு சொன்னால் தேவன் எங்களோடு இருக்கிறார், நிறைய சபைகளில் எழுதியே போட்டிருக்காங்க. நிறைய சபைக்கு ஜனங்கள் தெரலாக வந்துட்டாங்க, கொஞ்சம் பணம் காசு வந்துச்சுன்னா போதும், தேவன் எங்களோடு இருக்கிறார், எங்களை யாரும் அசைக்க முடியாது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திரளான ஜனங்கள் புறப்பட்டு வர்றாங்க, ஒரு யூதனை பிடிச்சிக்கிறாங்க, யூதனுடைய வஸ்திரத்தவங்களை பிடிச்சிக்கிட்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் உங்கள் மூலம் நாங்கள் எருசலேமுக்கு போகிற வழிக்கு நாங்கள் வந்து சேருவோம் அப்படின்னா, யூதனுடைய வஸ்திரம் சொன்னால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கை கொண்ட ஜனம் ஒரே ஒரு கோத்திரம், யூதா கோத்திரம் மட்டும்தான். மற்ற எல்லா ஜனங்களும் தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலகி வனாந்தரத்திலே புறஜாதிகளோடு கூட சேர்ந்து தாறுமாறாக போய் கடைசியில் அவங்களுடைய அடையாளமே காணப்படாமல் போய்விட்டது. அப்போ யூதா கோத்திரம் ஒன்று தான் மிச்சமாக இருந்தது. அதனால் யூதா கோத்திரத்தை தேவன் இன்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போது அந்த தேவனுடைய பிரமாணத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அல்லது தேவனுடைய ஆசரிப்பு முறைகளையும் பின்பற்றுகிற ஜனங்களை பார்த்து மற்ற புறஜாதிகள் அப்படின்னா 10 புறஜாதிகள். அப்போ யூதன் ஒரு ஜாதி, 10 புறஜாதின்னு சொல்லும்போது 11 ஆச்சு. அப்போ இந்த 10 ஜாதிகளும் நாங்கள் கேள்விப்பட்டோம், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டோம், அதனால் நாங்கள் எருசலேமுக்கு சியோனுக்கு வருவோம் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக வருவார்கள். வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பட்டயத்தை மண் வெட்டி அடிப்பான், ஈட்டியை அருவாளாக மாற்றிடுவான். மாத்தினா தான் இங்கே வேலை, இல்லாட்டினா வேலையே கிடையாது. அதனால் எருசலேமுக்கு வர்றது யாராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட பட்டயம் இருக்கும், ஈட்டி இருக்கும். பட்டயத்தை அருவாளாக மாற்றணும், ஈட்டியை இல்லை பட்டயத்தை மண்வெட்டியை மாற்றி அடிக்கணும், ஈட்டியை அருவாளாக மாற்றி அடித்தாதான் எருசலேமில் போய் இருந்து நல்ல திராட்சை தோட்டத்தை நட்டி அதனுடைய கனியை புசிச்சு சந்தோஷமாக இருக்க முடியும். அது இல்லைன்னா திருப்பியும் வந்து எருசலேம் விட்டு ஓட வேண்டியதுதான். ஏசையா 30 ஏசையா 30 19 21 வரை.
சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதல்களின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை போல எரிந்துவிட்டு அதை சீ
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள் அப்படின்னா இங்கே நம்ம பார்க்கும்போது சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாக இருக்கிறார்கள் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற ஜனங்கள் எங்கே இருக்காங்கன்னா தேவனுடைய பிரமாணத்திலே நிலைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த ஜனங்கள் தேவனுடைய பிரமாணத்தில் தான் நிலைத்திருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இது ஒன்றுமே சரியாக புரிய மாட்டேங்குது. கர்த்தருடைய வார்த்தைனா என்ன, தேவனுடைய பிரமாணம்னு என்ன அப்படிங்கிறது. தேவனுடைய பிரமாணம் மோசேயுடைய தீர்க்கதரிசியின் மூலம் எழுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொன்னால் அந்த கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் தான் இந்த பைபிளில் இருக்கிற வசனத்துக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இருந்தால் தான் இந்த கர்த்தருடைய பிரமாணத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற உண்மைகளை அல்லது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய தேவனுடைய காரியங்களை பகுத்தறிய முடியும். பிரமாணம் அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இல்லாமல் இருந்தால் தேவனுடைய பிரமாணம் அது பிரமாணமாக தான் இருந்திருக்கும். அதில் வந்து எந்த வியாக்கியானம் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட வார்த்தைகள்னால தான் இந்த பைபிளில் இருக்கிற மறைஞ்சிருக்கிற அர்த்தங்களை வியாக்கியானங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஞான அர்த்தங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது சிந்தித்து தியானிக்கும் போது அதனுடைய பொருளை வெளிப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியம். அப்போ இந்த வார்த்தையை வந்து சரியாக சிந்தித்து தியானிக்காமல் இருக்கிற சமயத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் அப்படின்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை ஒரு மாதிரி எழுதியிருக்கு சிந்திக்கிறோம். அதுக்கு வியாக்கியானம் சொல்கிறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இந்த காடியை நினச்சி கொடுத்தாங்க பாருங்க. அந்த மாதிரி ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையில் பசியாக இருக்கிறாங்க, ஊழியக்காரன் என்ன பண்ணுவான், அதில் கசப்பு கலந்துருவான். இப்படி தான் துன்பத்தின் அப்பத்தை சாப்பிட்றது. நீங்கள் பல சபைக்கு போய் சாப்பிட்டதில் உங்களுக்கு ருசி தெரியும். பைபிளை நேரடியாக வாசித்து சிந்திக்கும் போது அதனுடைய ருசி தனி. அதை விட்டு போட்டு இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டால் நான் அங்கே படிச்சிருக்கேன் இங்கே படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தத்தை சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை கசப்பாக மாற்றிடுவாங்க. அப்படி வந்து நம்ம நிறைய துன்பத்தின் அப்பத்தை நாம் சாப்பிட்ருக்கிறோம். இப்போ தான் வந்து ருசி வந்து தெரியுது என்னன்னு. அப்படி ஓஹோ அப்படியா, அப்போ பட்டயத்தை மண் வெட்டியாடிங்க, அப்போ தான் சரியாகும். அப்பா சரி சோத்ரா. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையினுடைய ருசி தெரியாதவங்களுக்கு அதை வாசிக்கும் போது அதனுடைய அர்த்தம் புரியும். இது நாம் வாசிக்காம யாரையோ சொல்கிறத எப்படியோ கேட்டுட்டு போனோம்னா எப்படி இருக்கா, என்ன அர்த்தம் சொல்கிறாங்க, கசப்பாக இருக்குது, கேட்கறதுக்கே பிடிக்கலையே, இந்த வியாக்கியானம் சரியில்லையே அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேர் ரொம்ப காடியை கலந்து கொடுத்த மாதிரி, கசப்பாக கலந்து கொடுத்த மாதிரி குடிச்சு குடிச்சு நம்முடைய ஆத்மா கசப்பாக இருந்து சபைக்கு போகிறதே வெறுப்பாக இருக்குது, இந்த மாதிரி அங்கே போகிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் போக வேண்டியதாக இருக்குது, நம்ம ஒன்று நினைக்கிறோம் அங்கே போட்டு ஒன்று பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஆத்மா எப்பவுமே கசப்பாகவே இருந்திருக்குது. அப்படி இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உண்மையான தேவனுடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், உன் போதகர்கள் இனி ஒரு
போதகர்களை காணும், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
பின்னால தான் சொல்லுது, ஆண்டவர் முன்னால சொல்லல, பின்னால யார் சொல்லுவா சொல்லுங்க பாப்பா, பின்னால சொல்றதான் கேக்குது காது. நம்மளுடைய தரிசனம், நம்மளுடைய ஆவிக்குரிய தரிசனம் நம்முடைய போதகர்களை காணும். எந்த போதகர்களை காணும், இங்க இருக்கிற இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற பாஸ்டர்வா காணும் இல்ல அப்படின்னா, நான் தான் பெரிய ஆள், எல்லாரும் பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து சொல்லிடலாமே அப்படின்னா, போதகர்கள் யாரு, போதகர்களுக்கான நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தாவி இருந்தாதான் நம்மளை போதிக்கும், நம்முடைய ஆவிக்குரிய தரிசனம் சரியா இருந்தாதான் கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு போதிக்கிறத நம்ம காது கேட்கும். அதான் வசனம் சொல்லுது, பின்னால இருந்து கேட்பாய், நம்ம வலப்புறம் சாயும் போதும் இடப்புறம் சாயும் போதும் நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லப்படும். அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்திலிருந்து நம்ம வழி விலகும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் இது சரி இது தப்பு, இப்படி போகணும் இது இப்படி போகணும், இந்த பிரமாணத்தின்படி இப்படி போகணும், இந்த வார்த்தையின்படி இதனுடைய அர்த்தம் இப்படி போகணும் அப்படிங்கிறது, நாம் என்றைக்கு தேவனுடைய பிரமாணத்தை வாசித்து என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறோமோ அப்போ தான் நம்முடைய காதுகளில் சத்தம் கேட்கும். இன்றைக்கி வந்து நம்முடைய காதுகளை சத்தம் கேட்காமல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே ஆகாரம் கிடைக்கும்னு சாப்பிட்றதுக்கே அழைஞ்சிட்ருக்குறோம், சாப்பிட்டா மட்டும் போதுமா பத்தாது, கசப்பு கலந்து கொடுத்துட்டான். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கவனமாக இருந்து செவிவெடுத்து கேட்டால் தான் நம்ம நன்மையான ஆசீர்வாதங்களை நம்ம சாப்பிட முடியும். ஆனால் நம்ம கவனிக்கிறதே இல்லை, அதனால் சுகர் வராது, அது அந்த கசப்பு, அந்த கசப்புனா எது தெரியுமா, அது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சாப்பிட்டாச்சுன்னா சுகரே வராது. எத்தனை பேர் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சாப்பிட்ருக்குறீங்க, கசப்பு அதான் கசப்பான கீரையோடு நீ பஸ்காவை ஆசரியுங்கள் அப்படின்னா சிறுமியின் அப்பத்தை புசிக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்காக கொஞ்சம் கஷ்டம் அனுபவிக்கணும், அது அந்த கஷ்டத்தை சொல்லியிருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் போது நம்ம காதில் யாரோ ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருப்பார், யாரு, பரிசுத்தாவியானவர். அங்கே வாசித்து சிந்தித்தானா தான் அங்கே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்றைக்கு நாம் தேவனுடைய பிரமாணத்தை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய காதுகளிலே சத்தம் கேட்கப்பட்டு நம்முடைய வழி நம்மளுக்கு அறிவிக்கப்படும். உபாகமம் 32:8 உபாகமம் 32:8 வாசிங்க, அதே
தான்
போதும் போதும். அப்போ உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் மொத்தம் 12 பெரிய ஜாதிகளாக பிரிச்சுடுவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் 12 ஜாதிகளாக பிரிச்சுடுவாங்க. அதில் ஒரு ஜாதி யாருன்னா எருசலேமில் குடியிருக்கிறவன் யூதா. ஏன்னா யூதனுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டு தானே எல்லாம் அங்கே வர்றாங்க. அப்போ அங்கே புறப்பட்டு வர்றது எத்தனை ஜாதினா 10 ஜாதி வரலாம். 10 ஜாதி யூதனோட சொத்தி 11 ஆச்சு. இன்னும் ஒருத்தனை காணும், இல்லை ஒரு ஜாதியை காணும். எந்த ஜாதி காணும் சொல்லுங்க பாப்பா. சரி, இது ஏசையா 2 5-6 வார்த்தைகளை வாசிப்போம். ஏசையா 2
வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாராக உங்களுடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாக இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே.
போதும், இங்க யாக்கோபின் புத்திரரை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. யாருன்னா இன்னைக்கு இருக்கிற புத்திரர் யாக்கோபின் புத்திரர்னு ஒருத்தர் இருக்காங்க. கிறிஸ்தவங்க நீங்க எருசலேமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா எங்களுக்கு வேற ப்ரோக்ராம் நிறைய இருக்குது, கர்த்தருடைய பிரமாணத்தை எல்லாம் வாசிச்சு வாசிச்சு வர்றதுக்குள்ள ஒன்றும் உண்மையாக புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஜனங்களுக்கு வேணுங்கிறதான் சொல்லணும், இன்னைக்கு இப்படி தான் பிரசங்கம் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுடைய ஊழியத்தினுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் மாறி போச்சு. அப்படி வந்து இன்றைக்கு வந்து ஒரு புதுவிதமான யுக்திகளை கையாண்டு கிறிஸ்துவ சமுதாயம் முன்னேறிட்டு இருக்குது. ஆனால் தேவனுடைய பிரமாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி மற்ற ஜாதியெல்லாம் கூப்பிட்றான், இங்கே வரமாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்கள். அப்படின்னா அடுத்தவனுடைய ஆத்மாவை ரசிக்கிறதுக்கு தான் பிரியப்படுறான். அது 4 நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு செயல்படுறான். தன்னுடைய ஆத்மாவை அங்கே விட்டுட்டான். யோபு 12 இல்லை யோபு இல்லை யோவான் 12:43 வசனம். யோவான் 12:43. போதும், இங்கே எருசலேமுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி வந்து கர்த்தரை துதிக்கிறதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போனா, இந்த ஜனங்க யாக்கோபின் வம்சத்தார் என்ன சொல்றாங்கன்னா, மற்ற ஜனங்கிட்ட இருந்து வர்ற மகிமையா இருந்தா போதும், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ஜனங்கிட்ட இருந்து இப்பவே நம்மளுக்கு பேரும் புகழும் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஜனங்களால் வருகிற மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்த்து கொண்டு கர்த்தருடைய வேதத்திலிருந்தும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்தும் வழி விலகி போகிறார்கள். அதனால் இவங்க எருசலேமுக்கும் சியோனுக்கும் வராமல் இவங்களாம் தனியாக ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. யோவான் 7:17-18. யோவான் 7:17-18. தேவனுடைய மகிமை தேடுறவனா இருந்தால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். மனுஷனுடைய மகிமையை தேடுறவனாக இருந்தால் அவன் தன்னுடைய காரியங்களை எடுத்து வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நாங்கள் ஊழியத்துக்கு போனோமா, இந்த ஊரில் இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு, இப்படி ஒரு அடையாளம் நடந்துச்சு, நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க, இப்படி தன்னுடைய கதையவே வரிசையாக பட்டியல் போட்டு போயிட்டுருப்பான். ஆனால் கர்த்தருக்கு மகிமையை தேடுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பார்கள். அங்கே ஆதாயம் கிடைக்கிதோ இல்லையோ அடுத்த இடத்துக்கு கடந்து போவாங்க. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்கிறதை பகுத்தறிந்து அதிலே தான் நிலைத்திருப்பார்கள். முதலாவது தன்னுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்காக காத்திருப்பார்கள். ஆனால் மனுஷனால் வருகிற மகிமையை தேடுகிறவர்கள் அடுத்த ஆத்மாவை தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னா நிற்பான ஒழிய தன்னுடைய ஆத்மாவை அங்கே விட்டுருவான், கோட்டை விட்டுருவான். ஆமாம், ஏசாவை போல ரொம்ப வில்வித்தியில் வேட்டைக்காரனாக இருப்பான். வில்வித்தைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆத்மா ஆதாயப்படுத்துறதுல ரொம்ப நல்லா இருப்பான், கடைசியில் அங்கே பாயாசத்துக்கு மொத்தமாக வித்துருவான். இந்த கூழ் நல்லா காய்ச்சிட்டு இருக்கும்போது மனம் நிறைய நல்லா வாசனையாக வந்ததுன்னா எப்பா எனக்கு இந்த கூழ் இப்போ கிடச்சா போதும். யாக்கோ எப்படி உட்காந்து கூழ் காய்ச்சுவானா, மெல்லமாக உட்காந்து அடுப்பை கிட்டி விட்டு மெல்லமாக கிட்டி விட்டுட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட கையை நிறுத்தக்கூடாது, நிதானமாக பக்குவமாக இருந்து பார்த்து அந்த கூழை காய்ச்சினாதான் அது கூழாக வரும், இல்லாட்டினா கூழ் கூட சேர்ந்து கட்டியாக கொடுத்துரும், அது கூழ் காய்ச்சறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையில் நிறுத்தி நிதானமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சிந்தித்து தியானிக்கிறவங்களுக்கு தான் அந்த வாசனையுள்ள அந்த பாயாசத்தை காய்ச்ச முடியும். அப்போ ஏசா வில்வித்தியில் வேட்டைக்காரனாக இருந்தாலும் ஆத்ம ஆதாயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பான், ஆனால் இவனுடைய ஆத்மாவை கடைசியில் விட்டுருவான். இப்படியாக சுயமாய் வருகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறவனோ தேவனுக்கு மகிமையை சேர்க்கிறான். மத்தேயு 23:6-13
விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் விவகாரங்களின் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரவி ரவி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரவி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாயிருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார், நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசாதபடி பரலோக ராஜ்யத்தை கூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கிற போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை.
போதும் போதும், இங்கே எருசலேமுக்கு வராமல் இருக்கிறவனெல்லாம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கானா, தேவனுடைய பிரமாணத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் ஒரு பெரிய பூட்டை போட்டு பூட்டிடுவான், யார் அங்கே போயிடக்கூடாது. ஆமாம், பரலோகத்தில் சியோனுக்கு போகிற வழியும் எருசலேமுக்கு போகிற வழியும் ஒரு பெரிய சாவியை போட்டு பூட்டிட்டு அந்த சாவியை கட்டி தொங்கவிட்டுருவான். தொங்க விட்டுட்டு என்னால் தான் அற்புதம் நடக்குது, என்னால் தான் வசன வியாக்கியம் நடக்குது, என்னால் தான் ஜனங்கள் வச்சிக்கப்பட்டிருக்காங்க, தேவன் எங்கள் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விருந்தினா முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும், ஊழியக்காரர் கணம்பண்ண பார்த்தீங்களா, அதனால் முதல்ல எங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்படி எல்லாத்துக்கும் ஒரு வசனத்தை சொல்லி 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 சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு பெருத்து நடக்க முடியாமல் அப்புறம் கார் வேணும், இப்படி பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா பட்டம் பதவியும் கூட சேர்ந்துருக்கும், எல்லா இடங்களில் முதன்மையான ஆசனம் இருக்கும். இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எருசலேமுக்கும் சியோனுக்கு போகிற வழியை பூட்டி போட்டு சாவியை வச்சுக்கிட்டு இவங்களும் வர்றதில்லை, போகிறவங்களையும் விட மாட்டாங்க, இவங்க தான் எருசலேமுக்கும் சியோனுக்கும் வராத இருக்கிற யாக்கோபின் சந்ததியார். ஜனங்கிட்ட மதிப்பு மரியாதையும் தேடிக்கிட்டு ஜனங்களுக்கு கசப்பான ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டு இவங்க மட்டும் நல்லா ஆவிக்குரிய நிலைமையில் கசப்பான ஆகாரத்தை கொடுத்துருவான், ஆனால் எழுத்தின்படி நல்ல ருசியான ஆகாரத்தை இவன் சாப்பிட்டுக்குவான். அப்படி கலப்படம் பண்ணால் தான் ஜனங்க மத்தியில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அப்போ உண்மையான தேவனுடைய வார்த்தையை பேசுனா யார் இன்றைக்கி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிப்பட்டு இன்றைக்கெல்லாம் இப்படி தான் மாற்றி பேசுகிறோம், இன்றைக்கி வியாக்கியம் இப்படி தான், அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுக்கு இப்படி பிரசங்கம் பண்ணால் தான் நிறைய பேர் ரசிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கதையை சொல்லி பல்லவ ராஜ்யத்துக்கு போகிற கதவை பூட்டிட்டு ஊர் கதை உலக கதை பேசி தமாசை பேசி ஜனங்களை சிரிக்க வச்சு இப்படி ஜனங்க மத்தியில் வர்ற மதிப்பு மரியாதையும் தேடிட்டு உள்ளூர்லேயும் சரி அதே மாதிரி சிலவங்கள்லாம் கடல் கடந்து போய் வெளிநாடுகளையும் போய் இதே மாதிரி ஒரு கூத்தை பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க என்னென்னா பரிசேயராய மாயக்காரர், ஐயோ இவங்க யாருன்னா எருசலேமுக்கும் சியோனுக்கு வராமல் இங்கேயே வந்து சுற்றிட்டு இருக்கிறவங்க. லூக்கா 11:43 போதும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜனங்கிட்ட மதிப்பு மரியாதை தேடினா அவன் எருசலேமில் இல்லை வரல, எருசலேமுக்கு வந்தால் இதெல்லாம் கிடைக்காது, அங்கே எல்லாத்துக்கும் கூட ஒன்றா தான் இருக்கணும். ஆமாம், சரி சமம் தான் எல்லாமே, இங்கே அதை விட்டு போட்டு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துட்டு கொஞ்சம் ஏதோ அரையும் வரையுமே வியாக்கியானம் பண்ணுன்னு சொல்லி தெரியும் வந்தாச்சுன்னா நாலு நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு விருந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா பெரிய பேரும் புகழும் இங்கே கிடைக்கும். இதே எருசலேமுக்கு வந்துட்டான்னா பட்டயத்தை மண் வெட்டியை அடிக்கணும், ஈட்டியை அறுவாலை மாற்றணும், அப்போ தான் எல்லா ஜனம் கூட ஒன்றா சேர்ந்து இருக்க முடியும். ஓ இப்போ தான் தெரியுது நிறைய வேலை இருக்குதுங்க. மேடையில் உட்காந்துக்கிட்டு சோத்திர சோத்திர மாதிரி எத்தனை தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய வேலை இருக்குதுன்ட்டு. அப்படி ஒவ்வொரு டைம் வசனம் கேட்கும்போது நம்மளுக்கு புரியுது, ஆனால் எஸ்லாம் விட்டு போயாச்சுன்னா நம்மளுக்கு தானே பட்டயம் இருக்குது, நாங்கள் எப்படியோ பொழைச்சிக்குவேன். அதை மாற்றி அடிக்கணும், அப்போ தான் சரியாகும், இல்லாட்டினு ஒன்றும் வாழ்க்கையில் உருப்படியாகாது. ஆமாம் பிடிக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு சியோனுக்கு வராதவங்க எல்லாருமே வெளியில் உட்காந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்து மதிப்பு மரியாதை தேடி உட்காந்துருக்கிறான். ஆனால் எருசலேமுக்கு வந்தாச்சுன்னா மண் வெட்டி எடுத்து கொத்தணும். இங்கே ரவி ரவின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, போதகரே போதரன்னு கூப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சல்லிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அங்கே அங்கே போதகரேன்னு கூப்பிட்டாருன்னு இந்த போதகரை உட்காந்து இங்கே குனிஞ்சு மண் வெட்டியில் கொத்திட்டு இருப்பார். நான் போனகரெல்லாம் கிடையாதப்பா, நான் வந்து சாதாரண ஆள். அப்போது தன்னைத்தானே தாழ்த்துவான், தன்னுடைய பெருமை அடங்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கும் பிரமாணத்துக்கும் வராதவங்க உட்காந்து பெருமையும் புகழையும் எதிர்பார்த்துக்கிட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்க வேண்டியது தான். லூக்கா 20:46-47. லூக்கா 20:46-47.
நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்க விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதப்பாரங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்றார்.
பாருங்க, எருசலேமுக்கு சியோனுக்கு வராதவன் எல்லாருமே அதிகமான தண்டனை. இந்த பிரசங்க இப்ப ரெக்கார்ட்ல இப்ப போயிட்டு இருக்குது, எத்தனை பேர் கேட்க போறாங்கன்னு தெரியல. இல்ல இல்ல, அதுக்குதான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற, இது போட்டு விட்டாங்கன்னா தெரிஞ்சது எப்பா என்னடா அது, இப்படி பண்ணலாம் பைபிள்ல வசனம் இருக்கான்னு சிந்திப்பாங்க. சோத்திரம்
அப்போ எடுத்து சொல்ல முடியாம
கசப்பான அப்பம் கொடுத்ததுனால ஷார்ட் போட்டு என்ன பண்ணுறோம்னு சொல்லி தெரியாமல் இருந்ததுக்கு இப்போ நல்லா புரியும். இப்போ நல்லா இப்போ அப்பமெல்லாம் தித்திக்கும் நல்லா. அதெல்லாம் குழம்பு போயிருந்தது. அதனால் பாபிலோன்னு நீங்கள் முதல்ல வெளியில் வரணும், அது எல்லாரும் நடந்து வரும்போது முன்னால் முன்பந்தியில் நீங்கள் இருக்கணும். ஆமாம், அப்படி இருந்தால் தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்கு, எருசலேமுக்கு சியோனுக்கு வராமல் இருக்கிற ஜனங்களுக்கு அதிகமான தண்டனை. அது யாருங்கிறத நாமளே சிந்திச்சுக்கலாம். இப்போ மார்க்கு 12:38-40 மார்க்கு 12:38-40 வரை.
இன்னும் அவர் உபதேசம்
பண்ணுகையில் அவர்களை நோக்கி நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு தெரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களின் முழுமையான ஆசனங்களை உட்காரவும், விருந்துகளின் முழுமையான இடங்களில் இருக்கவும், விதவைகளின் வீடுகளை பட்சித்து, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாதகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்றார்.
பாருங்க, இவங்க எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பாத்துங்க. நீண்ட ஜெபம் பண்ணிட்டானா போதும், கண்டுபிடிச்சுக்கலாம் சீக்கிரம். வீட்டில் ஜெபம் பண்ணாம எனக்கு நான் பார் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு திறமையை காமிப்பாங்க. நீளமாக அங்கி போட்டு வந்துட்டான போதும், எப்பா பெரிய பிரசங்கியார் நம்ம நினச்சிக்கலாம், ஆனால் வாயில் ஒரு சரக்கு இருக்காது. இப்படியாக வெளியில் வேஷம் போட்டு திரிகிற ஆளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, இங்கே தீர்க்கு தரிசனம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி ஏமாற்றிட்டு ஜனங்கிட்ட இருக்கிற மரியாதையும் மதிப்பும் தேடிக்கிட்டு ஜனங்கிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே எருசலேமுக்கும் சியோனுக்கும் வராமல் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள். அப்படின்னா கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிறவர்கள், இவர்களுக்கு அதிகமான ஆக்கினி தீர்ப்பு வரும். அப்போ நாம் எல்லாரும் புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, நாம் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து நம்ம எருசலேமுக்கு சியோனுக்கும் நம்ம ஓடுறதுக்கு பார்க்கணும். அப்படின்னா கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிவதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்ம எருசலேமில் போய் இருந்து கர்த்தரை துதிக்கலாம். அங்கே எருசலேமில் துதிக்கும் போது ஒரு அந்த வசனம் வாசிப்போம், சங்கீதம் 48:1-2. போதும், கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொன்னால் நாம் எருசலேமுக்கு போகணும். அப்போ தான் திரளான ஜனங்கள் இருப்பாங்க, அதுக்குள்ளே இருந்து நாமளும் துதிக்க முடியும். அப்போ தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் இருந்து தேவனை காண முடியும். அதை விட்டு போட்டு இங்கே உட்காந்து நீண்ட ஜபம் பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்துருந்து எப்படி இருக்கோ, அங்கே கிடைக்கிற ஆசீர்வாதம் ஜனங்கிட்ட ஆண்டவர் பேர சொல்லி ஏமாற்றி கிடைக்கிறது தான். அங்கே கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு துதிக்க முடியாது. அதனால் நாம் இந்த நாள் முதல் நாம் என்ன பண்ணணும், கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கடந்து வந்து கர்த்தரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் துதித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதுபோல் நாம் இந்த மாதிரி நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளுடைய வீடுகளை பட்சித்து இந்த மாதிரி பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து
விதவைகள்
ஆவிக்குரிய வார்த்தை என்னவா இருக்கு சொல்லுங்க பாப்பமே. முதலாவது எழுத்தின்படி இருக்கிற விதவைகளை ரொம்ப சீக்கிரம் ஏமாத்திடுவாங்க. ரெண்டாவது ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற விதவைகளை ஏமாத்துவாங்க. சொல்லுங்க பாப்பா. இயேசு கிறிஸ்துவோடு விசுவாச உடன்படிக்கை செய்யாத ஜனங்களை சீக்கிரம் ஏமாத்திடுவாங்க. புருஷன் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவோடு விசுவாச உடன்படிக்கை செய்யாத பெயர் கிறிஸ்தவர்கள், இந்த 7 ஸ்திரீகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 7 ஸ்திரீகளும் விதவையை தான் பாவம். பேருக்கு தான் புருஷன் வேறு வச்சுட்டு இருக்காங்க, ஆனால் புருஷன் இல்லையே. அப்போ யார் அவங்க? விதவை தான். புருஷன் பேரை சொல்லிட்டு இருக்காங்க, புருஷன் இல்லை அப்படின்னா விதவை. அப்போ இந்த மாதிரி ஆட்களை சீக்கிரமாக ஏமாத்திடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாம் தேவனுடைய வார்த்தையில் நாம் அநேகரை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில் தேவனுடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வசனத்துக்கு வரும்போது நம்முடைய பட்டயத்தை மண்வெட்டியை மாற்றி அடிக்கணும். ஈட்டியை அருவாளை மாற்றி அடித்தாதான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கு நாம் வழிகாட்ட முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக.